தத்புத்தயஸ்தாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ கச்சந்தி அமுனரா அவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. சப்ததசோயம் ஸ்லோகஹ பஞ்சமே அத்யாயே. சர்வ கர்ம சந்நியாச அபேட்சையா அக்ஞஸ்ய கர்ம யோக ஏவ ஸ்ரேயான் இதி பஹுபிஹி யுக்திபிஹி பிரதிபாத்ய அனந்தரம் ஞான வைசிஷ்டியம் பிரதிபாதிதம். தத்ர ஆத்மனஹ ஸ்வரூபம் நாதத்தே கஸ்யசித் பாபம் நசைவ சுகிருதம் விபுஹ அஜ்ஞானேன அவ்ருதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹா இதி பிரதர்சிதம் அஸ்தி. பாரமார்த்திக தசாயாம் கஸ்யசிதபி பாபம் ஆத்மான கிருண்ணாதி நாபி சுகிருதம் கிருண்ணாதி. பரந்து லோகே ஜனாஹ புண்ணிய பாப கர்மசு தத்ர பிரவர்த்தமானாஹ த்ருஷ்யந்தே தத் கதம் இது சேத் அநாதி வாசனைய அநாதி வாசனா கதம் சஞ்சாதா சேத் அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம். யத் ஞானம் பரமார்த்த தத்துவம் யஸ்ய ஜ்ஞானே சதி புனஹ புண்ணிய பாபாதிகம் ந கரோதி தாதுசஹ ஆத்மா தத்ர ஆவிருதஹ வர்த்ததே அஜ்ஞானேன. தேன காரணேன ஜனாஹ முஹ்யந்தி அஹம் கர்ம கரிஷ்யே அஹம் கர்த்தா போக்தா அஹம் பிரமாதா இத்யாதி ரீத்யா கர்த்ருத்வ கார இதருத்வ போக்திருத்வ போஜயிதருத்வ பிரமாத்ருத்வ பிரமேயாதி தத்ர சம்சாரஹ தேஷாம் பவதி. யதாதாவது அந்தக்கரண விருத்தி ரூபேண ஜ்ஞானேன அகண்டாகார விருத்தி ரூபேண ஜ்ஞானேன தவஜானம் ஆத்ம ஆவாரகமஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹா தேஷாம் ஆதித்யவத் ஜானம் பிரகாசயதி. தேஷாம் சத் ஜானம் ஆதித்யவத் சர்வாவபாசகம் பூர்ணம் ஜானம் பிரகாசயதி ததேவ பரம் இத்யுக்தம். பரம் தத் பிரம்ம விதாப்னோதி பரம் இத்யத்ர யத் பரம் பிரம்ம உக்தம் ததேவ பரம் இது ஏதாவத் பர்யந்தம் உக்தம். ஏதாச ஜானவதாம் ஏஷாம் தாவத் அகண்டாகார ரூபம் விருத்தி ஜானம் ஜாதம் ஆத்மனஹ ஜானேன தோ தத ஜானம் ஏஷாம் நாசிதம் இத்யுக்தம். ஆத்மனஹ ஜானம் கீதுசம் ஜானம் அகண்டாகார விருத்தி ரூபம் ஜானம் தாச ஜானம் ஏஷாம் ஜாதம் தேஷாம் ஆதித்யவத் பிரகாசயதி தத் பரம் இத்யுக்தம். அதுனா தாச ஜானே ரதானாம் ஸ்திதி உச்சதே தத் புத்தயஹ தத்மானஹ தன்னிஷ்டாஹ தத்பராயணாஹ கச்சந்தி அபுனராவருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ ததேவ அஸ்மாபிர் திரஷ்டவ்யம். பதினேழாவது ஸ்லோகம் பஞ்சமாவது ஐந்தாவது அத்தியாயத்தில் சர்வ கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம் வசதி அஜ்ஞனுக்கு என்று சொல்லி அநேக யுக்திகளுடன் பிரதிபாதனம் பண்ணி பிறகு சர்வ கர்ம சந்நியாசமும் எது சொல்றதோ அந்த நிலைக்கு ஞான நிலை என்று சொல்லி அந்த ஞானியை பற்றி விசேஷமாக பேசிக் கொண்டு வந்தார். அந்த ஆத்மஸ்வரூபமானது புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. யாருடைய பாபத்தையும் பொசுக்கிறதோ புண்ணியத்தை எடுத்துக்கொள்வதோ இல்லை. ஆனா ஜனங்களெல்லாம் நானே புண்ணியம் பண்றேன் நானே பாபம் பண்றேன் என்று கருதுவது தன்னுடைய ஞானமானது அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டுள்ளதால் அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டதா இருப்பதனால் அஜ்ஞான ரூபமான சுகரூப ஞானத்தை அறியாமல் அவ கர்த்தா போக்தா இப்படி காரகிதா போஜகிதா இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு அநேக கர்மாக்கள்ல ஈடுபடுகிறார்கள். ஆனா வஸ்துதா இந்த பரமாத்ம தத்துவத்துல இவைகள் ஒன்றும் கிடையாது. எப்பொழுது அகண்டாகார விருத்தி ஞானம் இவாளுக்கு வருமையானால் அகண்டாகார விருத்தி ஞானம் வேதாந்த சிரவணத்தினாலும் ஏற்படக்கூடியதான ஞானம் அது எப்பொழுது வருமோ அப்பொழுது அந்த அஜ்ஞானமானது அழிந்துவிடும். அஜ்ஞானம் போனதுமே இவாளுக்கு ஒரு சூரியன் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் பிரகாசிக்கிறாரோ அப்படி சர்வத்தையும் பிரகாசித்து கொண்டு பூர்ணமான நிலை இவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்பொழுது அந்த ஞான நிலையை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கார் அடுத்த ஸ்லோகத்துல. தத் புத்தயஹா தத்மான தன்னிஷ்டாக தத்வராயணா. நாலு விசேஷங்கள் போட்டிருக்கார். தத்புத்திகளாகவும் ததாத்மாக்களாகவும் தன்னிஷ்டாளாகவும் தத்வராயணாளாகவும் இருக்கா. இப்படி இருக்கிறவா கச்சந்தி அபுனராவிருத்திம், மறுபடியும் பிறவி இல்லாதான புனராவிருத்தி இல்லாததான இந்த சம்சாரத்தில் எங்கேயும் பிறவி இல்லாதான அபுனராவிருத்திம், அப்படிப்பட்டதான நிலையை அடைகிறார்கள். எதனால? ஞான நிர்தூத கல்மஷா, அகண்டாகார ஞானத்தினால் அவளுடைய கல்மஷங்கள் பாபங்கள் எல்லாமும் துடைத்து எடுக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டு அப்படி அவ அடையறா அப்படின்னு சொல்லு. இப்ப இதுக்கு பாஷ்யம் பாபம். எத் பரம் ஞானம் பிரகாசிதம் கிழ பிரகாச எது எத் பரம் அப்படின்னு சொல்லு. முன் ஸ்லோகத்துல அந்த ஞானேன ஏஷாம் நாசிதமாத்மனஹா, அஜ்ஞானமானது ஏவாளுக்கு ஞானேனது ததஜானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹா, யாருக்கு இருக்கோ அவளுக்கு ஆதித்யவத் பிரகாசயதி தத் பரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பரம் ஞானம் பிரகாசிதம் கீழே சொல்லப்பட்டிருக்கோ, தஸ்மின் கதா புத்தி ஏஷாம் தே தத் புத்தயா, அந்த ஆத்மாவன் இடத்திலேயே யாருடைய புத்தியானது சேர்ந்திருக்கோ, எப்பொழுதும் அவ அந்த ஆத்மாவையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு தற்புத்திகள்னு பேர். அதே போல ததாத்மான ததேவ பரம்பிரம்ம ஆத்மா ஏஷாம் தே, அந்த பரம்பிரம்மனா ஆத்மாவாக யாருக்கு இருக்கோ, ஸ்வரூபமாக யாருக்கு இருக்கோ அவள் தான் ததாத்மான. பிறகு தன்னிஷ்டாக நிஷ்டா அபினிவேஷா, நிஷ்டான்னு சொன்னா என்ன அர்த்தம், அதிலேயே தாத்பரியம், அப்படியே அபினிவேஷா தாத்பரியம். சர்வாணி கர்மாணி சந்நிய பிரம்மண்டேவ அவஸ்தானம், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, எந்த செயலையும் பண்றதில்லை, செயல் பண்ணும் பொழுதும் பரமாத்மாவையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பிரம்மண்யேவ அவஸ்தானம் ஏஷாம் தே தன்னிஷ்டா, அப்படி இருக்கிறவாளுக்கு தன்னிஷ்டான்னு பேரு. தத்பராயணா என்ன, அடைய வேண்டியதான முக்கியஸ்தானம் இவர் தான். ததேவ பரம் அயனம், பரம் அயனம்னா பராகதி, ஏஷாம் பவதி தே பராயணா, அப்படிப்பட்டதான பராயணாள். என்னர்த்தம், கேவல ஆத்மரதையா, ஆத்மாவை தவிர இன்னொரு பதார்த்தத்துல அவளுக்கு சந்தோஷம் இல்லை. எப்பொழுதும் ஆத்மஸ்ரவணம் ஆத்மமனனம் ஆத்மாவையே தியானம் பண்ணி கொண்டிருப்பது, அதிலே அவளுக்கு ஒரு பிரீதி இருக்கே தவிர லௌகிகமான விஷயங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்த போதிலும் அவளுக்கு அதுல நாட்டமில்லை. அதனால தத்பராயணா கேவல ஆத்மரதயா இத்யர்த்தா ஏஷாம் ஞானேன நாசிதம், ஏஷாம் யாருக்கு ஞானத்தினால நாசிதம், ஆத்மனோ அஜ்ஞானம், அவளுடைய அஜ்ஞானமானது மூலாஜானம், ஆத்மாவினுடைய அஜ்ஞானத்துக்கு பேர் என்ன, மூலாஜானம். அதனால அஜ்ஞானம் தே கச்சந்தி, அவ அடைகிறார்கள். எதை, ஏவம் விதாக அபுனராவிருத்திம், அபுனர் தேக சம்பந்தம், மறுபடியும் அவன் சரீர சம்பந்தத்தை எடுத்துக்கொள்வதில்லை. இந்த சரீரம் எவ்வளவு உயர்ந்ததான சரீரமாக இருந்த போதிலும் அந்த சரீரத்துக்கு துன்பம் வரத்தான் வரும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம், கைவலி கால்வலி மூக்கவலி ஏதாவது ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும். சரீரம் இருக்கிற பர்யந்தம் துக்கங்கள் இருக்கு, மனசு இருக்கிற வரைக்கும் சோகம் இருக்கு. மனசு இருக்கிற பர்யந்தம் யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லுவா, அதனால மனசு வருத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆகையால் இந்த சரீர சம்பந்தமானது இவாளுக்கு வராம இருக்கணும். அப்பதான் அசரீரம் பாவசந்தம் நப்ரியா பிரியே ஸ்பிருஷதஹ, சரீரம் இல்லாத நிலையில் தான் அவன் பிரியாபிரிய ஸ்பர்சனம் இல்லாமல் இருப்பான். ஆகையால் அவ அபுனர் தேக சம்பந்தம், புனக மறுபடியும் தேக சம்பந்தம், இந்த சரீர சம்பந்தத்தை அடைவதில்லை. எதனால, ஞான நிர்தூத கல்மஷாக, ஞானத்தினால் நிர்தூத தொடக்கப்பட்டதான கல்மஷாக எல்லா பாபங்களும் உடையவர்கள். ஆகையால் சகல பாபங்களும் நீக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டு இந்நிலையை அடைகிறார்கள். நன்னா இருக்கு. ஞான நிர்தூத கல்மஷான்னு சொன்ன எந்த ஜானம், சொல்றார். யதோக்த ஞானேனா கிழ அகண்டாகார விருத்தின் ஆத்மனஹா ஞானேன ஏஷாம் அஜானம் நாசிதம்னு சொன்னேன் பாருங்க கிழ. அப்படிப்பட்டதான ஆத்ம ஜானத்தினார். ஆத்ம ஜானம்னு என்ன? அகண்டாகார விருத்தி ஜானத்தினார். அதனால யதோக்தேன ஞானேன நிர்தூதா நிவத்தா நாசிதா அடியோட ஐக்கியப்பட்டதான கல்மடா பாத்பாதி சம்சார காரண தோஷா பாபம் முதலிய சம்சார காரணமான தோஷங்கள் அவைகள்லாம் யாருக்கு போகிவிட்டனவோ ஏஷாம் தே ஞான நிர்தோஷ கல்மடா அகண்டார ஞானத்தினால எந்த கல்மடங்கள்லாம் போயிடுதோ அவளுக்கு யதயா இத்யர்த்தா. யதீஸ்வரால் சன்னியாசிகள் அப்படி சன்னியாசிகள் ஞானிகள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். இப்ப தத்புத்தயா ததாத்மான தன்னிஷ்டா தத்பராயணாங்கிற நாலு போட்டிருக்காள். அந்த பிரம்மத்து நடத்திலேயே புத்தியை செலுத்துறவர்கள் தத்புத்தயா. அகம் பிரம்மா இப்படி ஆத்ம ஜானம் உடையவர்கள் ததாத்மான அதிலேயே நாட்டம் கொண்டிருக்கு வேற எந்த விஷயத்தில் ஈடுபடாதவர்கள் தன்னிஷ்டால். இது ஒண்ணுத்தான் எனக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும், ஆகையால் இது நடத்தலத்தான் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்றதான ஒரு அபிமானம் உள்ளவர்கள் தத்பராயணாள். இப்படி நாலு விசேஷணங்கள் இங்கே போட்டிருக்கார். எல்லா விசேஷனமும் ஒரே மாதிரி தான் இருக்கு என்றதான ஒரு பிரமம் வரலாம். ஆனா அவைகளுக்கு சின்ன சின்ன வித்தியாசம். தத்புதயாங்கிறதுனால பரோட்ச பிரம்ம ஜானம் சொல்லியிருக்கு. வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டு பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது சரீர விலட்சணமா இருக்கு, அது இப்படி இப்படி எல்லாம் இருக்கு என்று நினைக்கிறாள் பார்த்தா அதுக்கு தத்புத்திகள்னு பேரு. ததாத்மானா அபரோட்ச ஜானம் வந்தவர்கள்னு அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபவம் யாருக்கு வந்திருக்கோ அவ ததாத்மானக்கள். ஏன்னா அந்த ஜானம் வந்தா அந்த ஸ்வரூபமே பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தையே அவன் அடைகிறான். அது தன்னிஷ்டா. ஏதோ ஸ்வரூப ஜானம் வந்துருதுன்னு அப்படின்னு இறங்கி வந்துட்டு சாதாரணமா லோகமா இருக்கிறவா இல்ல, மறுபடியும் மறுபடியும் சமாதியிலேயே இருக்கிறதுக்காக முயற்சி பண்றவாள் தன்னிஷ்டாள். அதனால நைரந்தரியேன தஸ்வரூப அனுசந்தானம் விடாமல் அந்த ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்றவார்கள் கடைசியில தன்னிஷ்டாள். பிறகு தத்பராயணாக அதனால அதுலேயே ரதி அதுலேயே ஒரு அபிமானம் வேற ஒண்ணும் கிடையாது. தத் ரத்தியாக அதுலேயே இருக்கக்கூடியவர்கள் தத்பராயணாக இப்படி இருக்கிறவர்கள் அபரோட்ச சாட்சாத்காரம் வந்து அதுலேயே இருப்பதனால் மறுபிறவி எடுப்பதில்லை. அவளுக்கு அஜானம் போயிடுது, அஜான காரியமான கர்மாக்கள் எல்லாம் போயிடுது, ஆகையால் அவ மறுபிறவி எடுப்பதில்லை அப்படின்னு ஞானியினுடைய நிலை இது வரைக்கும் சொன்ன. இந்த ஞானிகள் ரெண்டு விதம். ஒன்னு சரீரத்தோடு இருக்கிற ஞானிகள், இன்னொரு சரீரம் கீழே விழுந்த ஞானிகள். எந்த சமயத்தில் சரீரம் இருக்கோ ஞானம் வந்ததோ இன்னும் சரீரம் இருக்கோ பிராரம்ப கர்மாவனால சரீரம் அனுவர்த்தித்து கொண்டிருக்கோ அன்னிலே அவளுக்கு ஜீவன் முக்தான்னு பேர். ஜீவன் முக்தால் சம்சார பந்தத்திலிருந்து முக்தி அடைஞ்சிருக்கா, ஆனா உயிரோட இருக்கா. ஆகையால் ஜீவதா முக்தி ஜீவன் முக்தி, முக்தியும் வந்தாச்சு ஆனா சரீரம் விடல அவளை. சரி பிராரம்ப கர்மாயத்தமாக சரீரம் இருக்கு, அப்படி இருக்கிறவளுக்கு ஜீவன் முக்தா அண்ணு பேர். இந்த ஜீவன் முக்தாளுங்கிறவ சரீரத்தோடு கூடி இருக்கிறவ. அந்த சரீரம் என்னைக்கு கீழே விழுமோ அன்னைக்கு அவளுக்கு விதேக முக்தாள் ஞானிகள் அப்படின்னு பேர். முன்னாலேயும் ஞானி தான், ஆனா அவளை நம்ம மாதிரி இருக்கிறதுனால நம்ம அவளை ரெக்கக்னைஸ் பண்ணல. ஜீவன் முக்தன் என்னன்னு நமக்கு தெரியல, நம்ம மாதிரி தான் இருப்பா அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவளுடைய ஸ்வரூபமானது அப்பவே ஆத்ம தத்துவம் ஆத்மஸ்வரூபம் ஆயிடுது. நமக்கு என்னமோ இப்படி தோன்ற அவளுடைய இந்த சரீரமும் விழுந்த பிறகு அவ பிரம்ம ஜானத்தோட பிரம்மஸ்வரூபமா ஆயிட போறா. ஆகையால் அவளுக்கு விதேக முக்தான்னு பேரு. விதேக முக்தனுக்கும் ஜீவன் முக்தனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை சரீரம் இருக்கிறதுங்கிறத தவிர. இந்த சரீரம் கூட அவளுக்கு நம்ம மாதிரி அபிமானத்தோட இல்லை, ஏதோ கொண்டாலும் நீங்க போயிட்டே இருக்க வெயில்ல உங்க பின்னால நிழல் வருது, அந்த நிழல் மேல நீங்க ஏதாவது அபிமானம் வச்சுருக்கடா, நிழலை யாராவது மிதிச்சோ அதனால என்னமோ ஏண்டா மிதிக்கிறேன்னு வெயிலடா இல்லையே, அது பாட்டுக்கு அது வருது, அதை பத்தி நீங்க ஏர் பண்ணல. அப்படித்தான் இருப்பான் ஒரு ஞானியா இருக்கவன் தன் சரீரத்தில். சரீரத்தை பத்தி ஒரு விதமான தோஷமும் இதுவும் கிடையாது. தன்னுடைய பிரம்ம ஞானத்துக்கு எப்பாவதும் பிரதிபந்தகம் வறுமையானால் என்னன்னு பார்ப்பான், பசியா ஏதாவது போடு அவ்வளவுதான். அதே நம்ம மாதிரி இது வேணும் அது வேணும், இந்த கிரமத்துல தான் சாப்பிடணும், இப்படித்தான் இது எடுக்கணும் எனக்குடையதான அம்சமும் கிடையாது. அப்படி அந்த சரீரத்தை தனக்கு ஒரு அப்பெண்டேஜாக ஒரு நிழல் மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறவன் ஜீவன் முக்தன். அந்த சரீரமும் எப்பொழுது கீழே விழுந்திருந்தோ அப்பொழுது அவனுக்கு விதேக முக்தன் என்று பெயர். இதுவரைக்கும் ரெண்டு மூணு ஸ்லோகங்களாக விதேக முக்தனை பத்தி தான் சொல்லியிருக்கு. எது அஜானே நானம் ஏஷாம் நாஜிதமாத்மனா தேஷாம் ஆதித்யவத் தியானம் பிரகாசிகே தரம். அதனால்தான் அந்த இடத்த பிரகாசிக்கின்ற பூர்ண ரூபமா இருக்கான்னு அர்த்தம் பண்ணினோம். அப்படின்னு இவாய் தத்வஞானத்தை அடைந்தவர்கள் சரீரம் கீழ் விழுந்த பிறகு இன்னொரு சரீரத்தை எடுத்துக் கொள்வதில்லை என்று விதேகமுக்தியை சொன்னோம்.